நீங்க கேட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. யோகமும் மனித மாண்பும். யோகமும் மனித மாண்பும் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் தலைப்பு வாழ்க்கை தத்துவம். வழங்குகிறார் கோவை மாற்றம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேரன்புமிக்க அன்னையர் பெருமக்களே, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பானது வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவம் ஏன் வேணும் அங்கிறதுக்கு முன்ன முறுக்க ஒரு கேள்வி, பிறவியின் நோக்கம் என்ன? நம்ம ஏன் பிறந்திருக்கிற பூமியில, எதற்காக பிறந்திருக்கிறோம் மனிதனாக என்பதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, இறைநிலை உணர்வு பெறுதல். இறைநிலையை பற்றிய நன்றாக உணர்ந்து அதை தெளிதல். அப்ப அடுத்தது என்ன என்னன்னா, அறிவில் முழுமை பேறு பெறுதல். அறிவில் முழுமை பேறு பெற்றாச்சா இல்லைன்னு நமக்கு இறைநிலை உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்ப இந்த இரண்டு நிலைகளையும் அடைவதற்கு நாம் எத்தகையதொரு வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்ற சிந்திக்கக்கூடிய தலைப்பை தான் வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவத்தில் 12 தத்துவங்கள் இருக்கு. தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3. முதல்ல தேவைகள் 3. தேவைகள் 3 என்ற மனிதனுக்கு என்ன தேவை? பசி தாக வந்தா உண்பதற்கு உணவும் நீர் தேவைப்படுகிறது. சரி, அதுக்கடுத்தது என்ன தேவை? வெப்பதட்ப வேறுபாடு காரணமாக நமக்கு ஒரு தேவைகள் ஏற்படுகிறது. இப்ப வந்து சம்மர் சீசன்னா காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம், அதே மாதிரி ரெய்னி சீசன்ல வந்து ஸ்வெட்டர் மங்கி கேப்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி உடைகளையும் தேவைகளையும் இருப்பிடங்களையும் தேவையான அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிற வசதியை வச்சுக்கிறோம். இது ஒரு தேவை. அதற்கு அடுத்ததாக இன்னொரு தேவை, உடலிலிருந்து உந்து பொருள் கழிவு வேகம், உந்து பொருளின் கழிவு வேகம். கழிவு பொருட்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, யூரின் டாய்லெட்ல போயிட்டே இருக்கிறோம். அதை விட இன்னொரு கழிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பருவத்தில் இருக்கிற ஆண் பெண்ணிற்குரிய விந்து நாதம் கழிவுகள், பெண்ணா இருந்தால் நாதம், ஆண்களா இருந்த விந்து. இந்த வந்து இது வந்து இயற்கையாகவே எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த கழிக்கப்பட வேண்டிய பொருள் தான் மிகுதியான போக கழிக்கப்பட வேண்டிய ஒன்று முறையான வழியாக கழிக்கப்பட வேண்டும் என்பது இயற்கை நிதி. ஒரு ஆணோடு தொடர்பு கொண்டு ஒரு பெண்ணும், பெண்ணோடு தொடர்பு கொண்டு ஆணோடும் கழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு இயற்கை நிதி முறை வகுக்கப்பட்டிருப்பதனாலே, அந்த முறைகள் ஏற்கனவே கருத்தொடராக பதிவாகப்பட்டிருப்பதனாலே, பருவமடைந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பார்த்து கொள்வதும் ஈர்ப்பாகுவதும் இயற்கையின் நிதி. அதனாலே ஒரு ஆணுக்கும் பெண்ணும், பெண்ணுக்கும் ஆணும் ஒரு தேவைப்படுகின்றது. இது 3 தேவைகள். அடுத்தது காப்புகள் 3. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்புகள் வேணும், நம்ம உயிருக்கு ஒரு பாதுகாப்புகள் வேணும். அப்ப எதிலிருந்து நமக்கு பாதுகாப்புகள் இல்லைன்னு கேட்டினா, வேற்றுயிர் பகைகள். வேற்றுயிர்கள் என்ன? உதாரணமாக ஒரு பாம்பு எடுத்துக்கலாம், ஒரு விலங்கினங்கள் எடுத்துக்கலாம், என்ன வேணும் என்ன, இப்ப வந்து சிறுத்தை, புலி, அல்ல யானை, இந்த மாதிரி எல்லாமே காலப்போக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா யானை நடமாட்டம் அதிகமா, யானைனால நிறைய பேர் சாகிறாங்க, இது மாதிரி விலங்கின வேற்றுயிர் பகைகள் இருக்கு. இவைகளிலிருந்து நமக்கு ஒரு காப்பு மிகவும் அவசியம். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றம் என்பது சுனாமி, பூகம்பம், எரிமலை வெடித்தல், இதுல போன்ற நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, நம்முடைய நிறைய ஜனங்கள் உயிரை இழக்க வேண்டிய நிலைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நிலைகளிலிருந்து மனிதனுக்கு காப்புகள் தேவைப்படுகிறது, பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தற்செயல் விபத்து. இப்ப ஒண்ணுமில்லை, நீங்க ரோடில் நல்லா போயிட்டு இருந்தால் இன்னொருத்த வந்து ரோடில் நல்லா வரலன்னு சொன்னா, அதனால் இருக்கின்ற தற்செயல் விபத்துகளிலிருந்தும் காப்புகள் தேவைப்படுகிறது. அப்ப இந்த காப்புகள் எல்லாம் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அருட்காப்பு. அருட்காப்புன்னா ஒன்று இருக்கு, அந்த அருட்காப்பு நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதிலிருந்தும் காப்புகள் பெற முடியும், வாழ்க்கை நன்றாக வாழ முடியும். அருட்காப்பின்னு கேட்டீங்கன்னா, அருட்பேராற்றல், இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இதை வந்து நீங்க பரிசித்தி பாருங்க. பரிசு ஒவ்வொரு பயணம் போகும்போது நீ பஸ்ல உட்கார்ந்து ஸ்கூட்டர்ல பைக்ல போகும்போது போட்டு போக, உங்க பயணம் எல்லாம் இனிதாக இன்பமாக விபத்தின்றி முடியும், வாழ்க வளமுடன். அதற்கடுத்தது இந்த 6 வந்து மனிதனுக்கும் தேவை, விலங்கினுக்களும் தேவை, ஐந்தறிந்த விலங்குகளுக்கு தேவை, இந்த ஆறு அவசியமாக தேவை. அதற்கு மேற்பட்ட மனிதன் ஆறாவதுடைய சிந்தனை சக்தி மனிதனுக்கு இதை விட இன்னும் சிறப்பானதில் தேவை, அது வந்து அற நெறிகள் மூன்று. அப்ப அறம் நெறிகள் மூன்று என்ன, அறம் என்ன என்ன, முதல்ல ஆத்திச்சூடி கொண்டதில் பாத்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினமங்களை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த அறம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அறத்தினுடைய மூன்று விஷயங்கள் இருக்கு, ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்பது என்ன, அதுக்கு ஒரு விளக்கம்னு கேட்டீங்கன்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராத எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பதிவுகள், நல்ல செயல்கள். அப்ப துன்பம் வந்துச்சுன்னா அது கேட்டது, அப்ப நம்ம அவேர்னஸா இருந்து விளைக்கிறோம். இது வந்து ஒழுக்கத்திற்கு விளக்கம். அதற்கத்தது கடமை. கடமை என்பது டியூ, டியூட்டி, கடன்ல இருந்து டியூ என்பது கடன், அதுதான் டியூட்டியா இருக்கு, கடமையாக மாறி இருக்கு. அப்ப நமக்கு என்ன டியூன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா நம்ம வளர்த்தி பெரியாளாக்கி விட்டுருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதுதான் டியூ. அது டியூட்டியா பாத்துக்கணும், டியூட்டியா மாத்தி கடமை பொறுப்போடு செய்யப்படுறது, அதுதான் டியூட்டி, கடமை. அப்ப இந்த கடமைகள் எத்தனை பேர்த்துக்கு நம்ம செய்யணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப், நமக்கு தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலக ஒரு ஐந்து பேருக்கு நம்ம கடமைகளை நிறைவடைய செய்யணும். எனக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன வேணும்னா உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். உடல் நலம் வேணும், உயிர் வளம் வேணும், மன வளம், இந்த மூன்றும் நல்லா இருந்தாதான் நம்ம அடுத்தவனுக்காக சேவை செய்ய முடியும். முதல்ல வந்து எப்பவுமே வந்து செல்ஃப் நல்லா இருந்தாதான் சேவைகள் செய்வதற்கும் சமுதாய, நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் நல்லா இருந்தா சமுதாயத்தில் இருக்கிற அத்தனையுமே சமுதாய வளமே பெரிய இருக்கு, பொதுவாக சமுதாய வளம் உயர்ந்துடும். அப்போ எவ்வரி இண்டிவிஜுவல்ஸ் மஸ்ட் பி நல்லா ஹெல்த், பிசிக்கல் குட் பிசிக்கல் ஹெல்த்தோடு இருக்கணும், நல்ல உயிர் வளத்தோடு இருக்கணும், நல்ல சிந்தனை ஆற்றலோடு இருக்கணும், அறிவு வளத்தோடு இருக்கணும் என்பதுன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன, தான், குடும்பம். குடும்பம் என்பது கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், இது அடங்கியதான் குடும்பம். அப்போ வந்து கணவன் ஒரு மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், மனைவி ஒரு கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், இருவரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், எல்லாத்தையும் நிறைவேற பர்ஃபெக்ஷனாக செய்யணும். அதற்கு அடுத்து நீ பார்த்தீங்கன்னா சுற்றம். சுற்றம் என்பது அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அவர் மைத்துடன், இந்த உறவுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் செயல்படுத்தினால் அது சுற்றம். அதற்கு அடுத்தது இதெல்லாம் நல்ல செஞ்சாச்சு, அது அடுத்து என்ன பண்ணுற, நம்ம பிறந்திருக்கிற ஊர், ஊருக்கு இதான் நல்ல காரியங்கள் நாம் செய்யணும், நல்லபடியாக செய்யணும்னு சொன்னால் அதற்கு வந்து ஊருக்கு செய்கின்ற சேவையை வந்து இந்த மூன்றிலையும் நன்றாக கவனம் செஞ்சு செஞ்சுட்டு தான் அங்கே போகணும். இந்த ஒன்றை இது அங்கே போய் ஊர் சமுதாயத்துக்கு சேவை போகணும், குடும்பத்தை கவனிக்காமல் போனால் அது நல்லா நல்லா செய்யணும். அஞ்சு பேருக்கும் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றொன்று, இது போய் செஞ்சதுனால் அது கெட்டு போச்சுங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் ஐந்து கடமைகளையும் ஒவ்வொரு இதுலேயே பிளான் பண்ணி திட்டமிட்டு எல்லாத்துக்கும் ஆக்கப்பூர்வமாக பர்பஸ்ட் முழுமையோட செய்யணும். அதற்கடுத்து உலகம். இந்த நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உலகத்திற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிறந்தோம், வாழ்க்கையில் வளர்ந்துட்டோம், உலகத்தை விட்டு போகும்போது என்னத்தை நிலைநிறுத்திட்டு போறோங்கிற உணர்ந்து உலகம் நன்மை பெரும்பான்மைய காரியங்களை செய்து பயனடைய வேண்டும். இதுதான் அறம். அப்ப இதுதான் என்ன சொல்றாங்கன்னா அறன் எனப்பட்டது இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில இருந்தா செய்ய முடியும், இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷனுக்கு வேணும். ஆனா இல்வாழ்க்கை குடும்பம் வந்திருப்பாடுதான் அங்க உறவுகள் நல்லா இருக்குது. உறவுகள்ல பிணக்கின்றி இருக்கும் போதுதான் குடும்பத்தில் எவ்வளவு தூரம் கணவன் மனைவி குழந்தையோட பிணக்க இணக்கமா இருந்து போறீங்களோ அந்த குடும்பத்திலிருந்து வெளியே வரும்போது எல்லா காரியத்தையும் சாதனையாக மாற முடியும். இது வந்து அறம், அறநெறி. அதற்கடுத்தது அறிவு நிலை படிகள் மூன்று. அறிவு முழுமை பெறுப்பதுன்னா முதல்ல வந்து இப்ப யாருக்குமே வந்து அறிவு முழுமை பெற்றிருக்காது, எப்பேற்பட்ட ஞானிகளுக்கும் கூட இன்னோசன்ஸா இருந்திருப்பாங்க. அப்ப வரும்போது அவங்க என்னன்னா அவனுக்கு தெரியாத போது ஒருத்தர் சொல்றத நம்பிக்கை வச்சு மற்றவர்கள் இதுதான் நல்ல வழின்னு சொல்லும் பொழுது நம்பிக்கை வைத்து கண்மூடித்தனமா அப்படியே போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பாலோ அதுக்குதான் நம்பிக்கை மார்க்கம் அல்லது பக்தி மார்க்கம். இதுல கடவுள் சொல்லணும், இதுதான் கடவுள்னு சொன்னா ஒரு கல்லு காட்டினாலும் அதை கடவுள்னு சொல்லி நம்பிட்டு போறது பக்தி மார்க்கம், நம்பிக்கை மார்க்கம். இப்ப கொஞ்ச நாளா போயிடும், போய் நம்ம அறிவு வளர்ச்சி அடையுது, அறிவு வளர்ந்தற்பாடு இது சரியில்லை, இது பக்தி மார்க்கத்துல இது கடவுளுங்கிறது இல்ல. அந்த விளக்கத்தினை பெற்ற பொழுது விளக்கத்தின் வழியே வாழ்வது விளக்கம். அறிவு நிலை தெளிவு பெற்று முதிர்ச்சியடைந்து விளக்கம் பெறுவது விளக்கம். விளக்க தப்ப வந்து அந்த முழுமையான இதை உதாரணம் சொல்ல ஒரு ஞானி வந்து என்ன பண்ணிருக்காரு, சின்ன குழந்தையில மார்கழி மாசம் வந்து விநாயகருக்கு குளிர்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை காய வச்சு கொண்டு போய் விநாயகர் குளிப்பாட்டிருக்காரு. அவரே அதே ஞானி விளக்கம் பெற்ற ஒருபாடு சிரிச்சுட்டு எவ்வளவு முட்டாள்தனமா நான் போய் செஞ்சிருக்கிறேன் அப்படி உணர்ந்திருக்காரு. இதை வந்து முதல்ல செய்யறது தப்பு கிடையாது, ஏன்னா நமக்கு அதுதான் கடவுள், அதுதான் இருக்கும்போது அதன் மேல இருக்கிற பற்றுதல் செய்ய வைக்குது. அதற்கடுத்தது விளக்கத்தின் வெளியே வந்த ஒருபாடு என்னை விளங்கி கொண்டு வாழ்க்கையை வாழும் பொழுது விளக்கத்தின் வழியாக அவேர்னஸ் விழிப்புணர்வோட செயல்பட முடியும். இந்த விளக்கத்தை பெற்றுவிட்டால் அறிவில் முழுமை பேர் அடைஞ்சிடும். அறிவில் வந்து எல்லா விளக்கம் பெற்று அறிவுகளும் மொழியை பெற்று பொழுது அறிவில் முழுமை பேர் அடையும் பொழுது இறைநிலை உணர்வு. இறைநிலை என்றால் என்ன, நான் யார் என்ற தத்துவ கேள்விகள்லாம் அப்போ வந்து நாம் எல்லாம் யாருன்னு இறைநிலையே தானா, நானே தான் இறைநிலை. வினை விடை வந்து நானே தான் இறைநிலை. இறைநிலை என்பது வந்து ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ இந்த 12 தத்துவங்களையும் விளங்கி கொண்டு வாழும்போது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருண்ட வாழ்க்கை இருக்குது, ஒரு இருட்டா நடமா இருக்குது. இருட்டில் போய் பயணம் பண்ணும்போது என்ன, ஒன்றுமே டார்ச் லைட் கொண்டு போக போகும்பொழுது என்னாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த குழியை மேட்டில் விழுந்து அதில் கீழே போயிடுவோம். ஆனால் இந்த விளக்கம் என்ற ஒரு டார்ச் லைட்டை வச்சு கொண்டு செல்லும் பொழுது என்னாதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்தை நல்ல பாதி தெரிந்து கொண்டு நம்மளும் விளங்கி கொண்டு மற்றவர்களுக்கும் விளங்க வைத்து நம்ம சமுதாயத்துக்கு நல்லதொரு சேவை ஆற்ற முடியும். அப்படி இந்த நல்லதொரு சமுதாயத்திற்கு சேவை ஆற்றுவதில் நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், முதல்ல வந்து தன்னதுக்கு நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய உடல் நலம், தன்னுடைய உடல் நலம். அதற்கடுத்து உடலுன்னா உடலுக்கான பயிற்சிகள் செய்யணும். அதற்கடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர் வளம், உயிர் வளம் பெறுவதற்கான பயிற்சிகளை செய்யணும். அதற்கான பயிற்சிகள் காய்கள் பயிற்சி இருக்கு, அதை செய்யணும். அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இளமையை நீட்டித்து ஆயுளை நீட்டித்துக்கலாம். அப்போ இந்த ஆயுளை எதற்காக நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறவியின் நோக்கம், பிறவி நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைநிலை உணர்வு பெறுதல், அறிவில் முழுமை பெறுதல். அப்போ இந்த இறைநிலை உணர்வு பெறணும்னா, வந்த பாதியிலே நம்ம ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா வந்த பிறவியின் நோக்கத்தை அடைய முடியாது. அதனால நமக்கு நீண்ட ஆயுள் தேவைப்படுது. அப்ப நீண்ட ஆயுளை செய்வதற்கு சித்தர்கள் கண்டுபிடித்த, சித் என்றால் உயிர், உயிரை பற்றி அறிந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் கண்டுபிடித்த காயகல்ப பயிற்சியை முழுமையாக கற்று உணர்ந்து நமது ஆயுளை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். அபிவிருத்தி செய்து கொண்டுமானால் பிறவிய நோக்கத்தை அடைவதற்கு ஈஸியாக, அது வந்து நீள ஆயுள். அப்புறம் வந்து நிறை செல்வம் என்பது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான போதுமான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற வேண்டும். அதாவது ரொம்ப அபரிமிதமான செல்வங்கள் தேவையில்லை. தேவையான அன்றாட வாழ்க்கை பொருளாதார தடையின்றி செய்வதற்கு இந்த வாழ்க்கை வளங்கள் அவசியப்படுகிறது. அதை பொருள் ஈட்டுவதற்கும் கால நீளம் தேவைப்படுகிறது. அதற்காகவே நீண்ட ஆயுள் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கடுத்து கேட்டிங்கன்னா, சுற்றம் வந்துட்டீங்க, சுற்றத்தை தாண்டி ஊரார் ஊருக்கு வந்துட்டீங்க, ஊர் மக்களுக்கு ஒரு காரியம் செய்யணும், ஊர் மக்களுக்கு பொதுவான காரியங்கள், நல்ல காரியங்களை செய்யணும். ஒரு பள்ளிக்கூடம் இல்லை, ஒரு இதில் இதை கட்டி கொடுக்கணும், இல்லாட்டி நல்லது செய்கிறவங்களோடு இணைந்து ஒரு நற்பணிகளை ஆற்ற வேண்டும் என்றாலும் நம்ம இந்த உடல் நலம் வேணும், உயிர் வளம் வேணும். அந்த உடல் உயிர் இயங்குவதாலே அடைகின்ற மனம் விரிவான நிலையடைந்து குணநிலப்பேரடைந்து மற்றவர்களுக்கும் சேவை செய்வதற்கு ஏற்றபடியாக மனநிலை விரிவடையும். மனநிலை விரிவடையும் பொழுது இறைநிலை அன்பும் கருணையும் அங்கே உருவாகும். இந்த அன்பும் கருணையும் உருவாவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, தவம், மெடிடேஷன், தியானம் செய்யணும். தியானத்தினால் மன அலைச்சல்களை நுணுகிய நிலையிலே அடக்கி ஒடுக்கி ஆழ்ந்து திரும்பும் பொழுது நம் மனநிலை ஒன்றாகும். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கெடுதல் செஞ்சிருந்தால் கூட அவனையும் மன்னிக்கின்ற மாண்பு மனதிற்கு ஏற்பட்டும் அவனையும் மன்னித்து வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தி கொண்டு நல்லபடியாக வாழ்ந்தால் மன நிறைவு இருக்கும். அப்போ நம் சமுதாயத்தில் வந்துட்டோம், நல்ல ஒரு மனநிலை அடைந்துட்டோம், மனநிலையினால் இறைநிலையை உணர்ந்துட்டோம், இறைநிலையை உணர்ந்ததினால் அறிவில் முழுமை பெறடைஞ்சிட்டோம். அப்போ இந்த காலத்தில் அறிவின் முழுமை இறைநிலை உணர்வு பெறுதல், அறிவில் முழுமை அடைதல் பேரடைதல், அதனாக பேரின்பம் என்ன, இந்த வாழ்வு நோக்கு. இந்த பிறவிலேயே நம்ம பிறவி தொடர் அறுத்துக்கலாம். பிறவி தொடர்னால வருது, நம் செய்கின்ற பாவ பதிவுனாலே வருகிறது. இந்த பிறவிலேயே பாவப்பதிகளை நீக்கி கருமைய தூய் பெற்று இறைநிலை உணர்வு பெற்று இன்பமாக வாழலாம். வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை தத்துவம் மிகவும் இன்றியமையாது. நேயர்களை இதை கேட்டுக்கொண்டு அனைவரும் வாழ்க்கை தத்துவங்களுடைய நான் சொன்னதையெல்லாம் கேட்டு நீங்களும் இந்த மாற வாழ்க்கையில் பயின்று வளம் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.
யோகமும் மனித மாண்பும் வரிசையில் இன்று இடம்பெற்ற தலைப்பு வாழ்க்கை தத்துவம். எடுத்து சொன்னவர் கோவை மாச்சம்பாளையம் மனவளக்கலை மன்ற தவ மையம் மற்றும் ஆன்மீக கல்வி மையத்தின் திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் என் கலைச்செல்வன் அவர்கள். அன்பு நேயர்களே, ஒலிவலம் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை விரும்பும் நேரத்தில் கேட்க ஏதுவாக பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2431-055. இதே எண்ணில் நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு குறித்தும் தெரிவிக்கலாம். இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.